நிகழ்ச்சியின் ஊடாக மிக முக்கியமான ஒரு தலைப்பை உங்களோடு நாம் பேச இருக்கிறோம். குழந்தை வளர்ப்பும் பெற்றோர்களின் பங்களிப்பும் என்ற தலைப்பிலே சமகாலத்துக்கும் அதே போன்று பெற்றோர்களுக்கும் தேவையான ஒரு தலைப்பை உங்களோடு பேசலாம் நினைக்கிறேன். அன்பான நேயர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சிகளை வானொலியினூடாகவும் FB பேஜினூடாகவும் இன்னும் வேறு வழிகளிலும் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே, இந்த நிகழ்ச்சி முடிகின்ற வரைக்கும் பேசக்கூடிய விடயங்களை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே அமல் செய்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வேண்டிக் கொண்டவனாக தலைப்புக்குள் நுழைகிறேன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த உலகத்திலே மனிதனுக்கு ஏராளமான செல்வங்களை கொடுத்திருக்கிறான். அந்த செல்வங்களிலே விலை மதிக்க முடியாத பெருமதியான ஒரு செல்வம் இந்த உலகத்திலே இருக்குமாக இருந்தால் அது குழந்தை செல்வம்தான். தாய்க்கும் தகப்பனுக்கும் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய செல்வம் குழந்தைகள், குழந்தைகளுக்கு மிகப்பெரிய செல்வம் பெற்றோர்கள். எனவே பெற்றோருக்கு கிடைக்கின்ற அந்த குழந்தை செல்வம் என்பது விலை மதிக்க முடியாத செல்வமாக இருக்கிறது. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய வாகனத்துக்கு விலை பேசலாம், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு விலை பேசலாம், தோட்டம் துறவுகளுக்கு விலை பேசலாம். ஆனால் அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த குழந்தை பாக்கியத்துக்கு விலை பேச முடியாது. இந்த குழந்தையுடைய விலை இவ்வளவு என்று சொல்ல முடியாது. அந்த அளவு பெருமதியான நியமத்தாக அல்லாஹ் அந்த குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறான். அதனால் தான் சொல்லுவார்கள் சைக்காலஜியிலே உளவியல்ல, குழந்தை கிடைக்கின்ற வழியை விடவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு உள்ள வழி அதிகம் என்பார்கள். ஏனென்றால் குழந்தை கிடைக்கின்ற வழி அந்த நேரத்தோடு அது நின்றுவிடும். ஒரு மணித்தியானமோ இரண்டு மணித்தியானமோ ஒரு நாளோ அந்த நாளோடு அந்த வருத்தம் நின்றுவிடும். ஆனால் குழந்தை இல்லாதவர்களுக்கு காலம் முழுக்க வழியாக வருத்தமாக கவலையா இருக்கும். இன்னொரு குழந்தையை பார்க்கின்ற போது, இன்னொரு குழந்தை சிரிக்கின்ற போது, இன்னொரு குழந்தை கொஞ்சுகின்ற போது, இன்னொரு குழந்தை அறிவிலே முன்னேறுகின்ற போது, அந்த குழந்தையை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் குழந்தை இல்லாதவர்களுடைய மனம் நோயாக, மனம் வருத்தமாகவே கொண்டிருக்கும். அதனால் தான் சொல்லுவார்கள் குழந்தை இருக்கின்றவர்களுக்கு குழந்தை கிடைக்கின்ற வழியை விடவும் குழந்தை இல்லாதவர்களுக்குள்ள வழி வருத்தம் அதிகம் என்பார்கள். எனவே குழந்தையை பாக்கியமாக பெற்றவர்கள் இந்த உலகத்தில் அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த குழந்தைகளுக்கு நாம் எப்படி பங்களிப்பு செலுத்த வேண்டும், அந்த குழந்தைகளை எப்படி இந்த உலகத்திலே நல்ல குழந்தைகளாக மறுமையிலே சுவர்க்கம் செல்லக்கூடிய, மறுமையிலே எங்களை சுவர்க்கத்திலே சேர்க்கக்கூடிய குழந்தைகளாக எப்படி ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பை இன்று நாம் தெரிவிச்சிருக்கிறோம். அன்பானவர்களே, இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்த்தால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இதை குர்ஆனிலே பல இடங்களிலே பேசியிருக்கிறார். நபிமார்களுடைய வரலாறை கூட புரட்டி பார்த்தால் ஹதரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான பெண் குழந்தைகளை கொடுத்திருந்தார். ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை புரட்டி பார்த்தால் அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான ஆண் குழந்தைகளை கொடுத்திருந்தான். அதே போன்று எங்கள் நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு அல்லாஹ் ஆண் பெண் என்ற இரண்டையும் அல்லாஹ் கலந்து கொடுத்திருந்தான். இதை சொல்ல வருகின்றால் ஆண் பிள்ளையை பெற்றுக்கொண்டவர்களும் பாக்கியசாலிகள், பெண் பிள்ளையை பெற்றுக்கொண்டவர்களும் பாக்கியசாலிகள், அதே போன்று ஆண் பெண் இரண்டையும் கலந்து பெற்றுக் கொண்டவர்களும் பாக்கியசாலிகள். ஆனால் குழந்தை இல்லாதவர்களுக்கு உண்மையிலே அது ஒரு கவலையாக கஷ்டமாக இருக்கும். எனவே குழந்தை கிடைத்திருக்கின்றவர்கள் அந்த குழந்தைகளை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்று நாங்களோடு பார்க்க இருக்கிறோம். வானத்தை படைத்து அல்லாஹ் வானத்தை அழகாக்க என்ன செய்தான்? அல்லாஹ் இந்த வானத்திலே நட்சத்திரங்களை அமைத்து வானத்தை அழகாக்கினான். பூமியை படைத்தல்லாஹ் பூமியை அழகாக்க மரம் புட்பூண்டுகளை அமைத்து தந்தான். கணவன் மனைவி ஆண் பெண் என்ற இரண்டு சாராரையும் அழகாக்க அவர்களுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை கொடுக்க அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். எனவே இந்த குழந்தை பாக்கியம் என்பது பெருமதியான ஒரு பாக்கியம். குழந்தை எது செய்தாலும் அழகு என்பார்கள். குழந்தை சிரித்தாலும் அழகு, அழுதாலும் அழகு, நடந்தாலும் அழகு. எனவே குழந்தை ஒன்று வீட்டில் இருந்தால் அது அலாதியான ஒரு சந்தோஷம், அலாதியான ஒரு இன்பம். காலம் போறது கூட விளங்காது. அந்த அளவு குழந்தைகளோடு கொஞ்சம் எங்களுடைய காலத்தை நாங்கள் அப்படியே கடத்தி விடுவோம். எனவே இந்த குழந்தைகளுக்கு நாம் முதல் முன்மாதிரியாக திகழ்கின்றோம். எங்களுடைய குழந்தைகளுக்கு முதல் முன்மாதிரி மொண்டசூரியில உள்ள டீச்சரோ அல்லது பாடசாலையில உள்ள ஆசிரிய ஆசிரியைகளோ அல்லது குர்ஆன் மதரசாக்களில் உள்ள மக்தபுகளில் உள்ள படித்துக் கொடுக்கக்கூடிய முஅல்லிமு அல்லிமாக்களோ அல்ல. எங்களுடைய குழந்தைகளுக்கு முதலாவது முன்மாதிரி எங்களுடைய குழந்தைகள் முதலாவது பார்ப்பது, முதலாவது முன்மாதிரியாக எடுத்துக் கொள்வது தாயைத்தான். தாயும் தகப்பனும் தான் குழந்தைக்கு முதல் ஆசான், முதல் முன்மாதிரி. குழந்தை முதலாவது பேசுவது தாயுடைய பாசையைத்தான். தாய் நல்லதை பேசினால் அந்த குழந்தை நல்லதை பேசும். தாய் அருவறுப்பானதை, கெட்டதை பேசினால் குழந்தை கெட்டதை பேசும். சொல்லுவார்கள், எந்த குழந்தையும் கெட்ட விடயம் பேசாது, கேட்ட விடயத்தை பேசும். ஒரு பிள்ளை அருவறுப்பான விடயத்தை அல்லது அசிங்கமான ஒரு வார்த்தையை பேசுதென்றால் அந்த பிள்ளை தானாக பழகி தானாக அந்த வார்த்தையை அந்த பிள்ளை உபயோகிப்பது கிடையாது. மாறாக அந்த பிள்ளை பழகக்கூடிய நண்பரிடமிருந்து அல்லது அந்த பிள்ளை வீட்டிலே பெற்றோரிடமிருந்து தான் கற்றுக்கொட்டு கேட்ட விஷயத்தை அந்த பிள்ளை பேசுகிறது. கேட்ட விஷயத்தை அந்த பிள்ளை பேசுகிறது, அந்த பிள்ளை கெட்ட விஷயம் பேசியது கிடையாது. எனவே வீட்டிலே எப்படி நடக்கிறதோ அதே போன்றுதான் அந்த குழந்தையும் நடந்து கொள்ளும். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாறை கொஞ்சம் பிரட்டி பாருங்கள். அவருக்கு 7 வயதுல குர்ஆன் முழுவதையும் ஹிஃபுல் செய்த ஒரு ஹாஃபிலாக மாறுகிறார். யாருடைய மடியில? ஒரு தாயுடைய மடியில. அன்பான நேயர்களே, அன்பான சகோதரிகளே, சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களும் கொஞ்சம் யோசியுங்கள். எங்களுடைய குழந்தை 7 வயதிலே என்ன செய்திருக்கிறது? சூரா ஃபாத்திஹா ஓத தெரியுமா? வஜ்ஜஹத் ஓத தெரியுமா? அத்தஹியாத் ஓத தெரியுமா? எங்களுடைய குழந்தைக்கு குறைந்தபட்சம் கலிமாவை கூட அழகாக சொல்லிக்க தெரியுமா? 7 வயதுல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அவங்களுடைய தாய் முழு குர்ஆனையும் 6666 ஆயத்துக்கள், 114 சூராக்கள், 30 ஜுசூக்களை கொண்டு அந்த குர்ஆனை ஹிஃபுல் செய்யக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்தான் ஒரு தாயுடைய பராமரிப்பில், தாயுடைய வழிகாட்டலில். எனவே கண்ணியமான தாய்மார்களே, கண்ணியமான தகப்பன்மார்களே, கண்ணியமான நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு முதல் முன்மாதிரியாக நாங்கள் திகழ்வோம். கட்டிடம் சீராக இருக்க வேண்டும் என்றால் அஸ்திவாரங்கள் நல்லதாக இருக்க வேண்டும். அஸ்திவாரங்கள் சீராக இருந்தால் தான் கட்டிடம் சீராக இஷ்டோனாக இருக்கும். எனவே கட்டிடம் சீராக இருப்பதற்கு அஸ்திவாரம் நல்ல முறையிலே அமைய வேண்டும். அதே போன்று பெற்றோர்கள் நல்ல முறையிலே இருந்தால்தான், நல்ல முறையிலே வாழ்ந்தால்தான் எங்களுடைய குழந்தைகள் நல்லவர்களாக ஆகுவார்கள், வல்லவர்களாக ஆகுவார்கள், தலை சிறந்த சமூகத்தின் தலைவர்களாக மாறுவார்கள். அதைத்தான் ஒரு அறிஞர் ஒரு பைத்திலே சொல்லி காட்டுகிறார். லைசல் யதீமு அல்லதி கத் மாத வாலிதுஹு இன்னல் யதீம யதீமுல் இல்மி வல் அதபி. நிச்சயமாக யதீம்னு சொன்னா யாரு தெரியுமா? பாப்பா இல்லாதவங்களைத்தான், தந்தை இல்லாதவங்களைத்தான் நாங்க யதீம்னு சொல்லுவோம். ஆனா அந்த அநாத யாரு என்பதை ஒரு அறிஞர் சொல்கிறார். அதாவது லைசல் யதீமு அல்லதி கத் மாத வாலிதுஹு இன்னல் யதீம யதீமுல் இல்மி வல் அதபி. அறிவும் ஒழுக்கமும் கற்றுக் கொடுக்கப்படாத பிள்ளைகள் தான் உண்மையான அநாதை என்பதாக அந்த அறிஞர் அந்த பைத்திலே சொல்லி காட்டுகிறார். இன்றைய உலகத்தில் தாய் தாப்பன் இல்லாத அநாதைகளை விட அதிகமான அநாதைகள், ஒழுக்கம் சொல்லி கொடுக்கப்படாத அநாதைகள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி வளர்க்கவில்லையா? தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிக்கவில்லையா? கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கவில்லையா? அந்த பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டிய இடத்துல உபதேசம் செய்யவில்லையா? அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய இடத்தில் நல்ல முறையில் வளர்க்கவில்லை என்றால் ஒரு காலம் அந்த குழந்தையை நீதிமன்றம் தண்டிக்கும், ஒரு காலம் அந்த குழந்தையை நிர்வாகம் தண்டிக்கும், ஒரு காலம் அந்த குழந்தையை அரசாங்கம் தண்டிக்கும். எனவே கண்ணியமானவர்களே, எமது குழந்தையை நாம் நல்ல முறையிலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்படாத, நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கப்படாத, பள்ளியுடைய பெருமதி, குர்ஆனுடைய பெருமதி, உறவுகளுடைய பெருமதி சொல்லிக் கொடுக்கப்படாத குழந்தைகள் எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே வாழாமல் இல்லை, வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுதான் சொல்லுவார்கள், புகழப்படும் குழந்தை பிறரை மதிக்க கற்றுக் கொள்கிறது, ஊக்குவிக்கப்படும் குழந்தை மனதைரியம் பெறுகிறது, நேர்மையோடு வளர்க்கப்படும் குழந்தை நீதியை கற்றுக்கொள்கிறது, அவமானப்படுத்தப்படும் குழந்தை, நாங்க அவமானப்படுத்துகின்ற குழந்தை குற்றவாளியாக ஆகிறது. பிள்ளைகள் தவறு செய்யலாம், ஆனால் அதை திருத்துவதற்கு ஒரு முறை இருக்கிறது. எங்களுடைய குழந்தை ஒரு பொய்யை சொல்லிவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். நேரம் வருகின்ற போதெல்லாம், அந்த குழந்தையை பார்க்குகின்ற போதெல்லாம், நீ பொய்யன் பொய்யன் என்று சொன்னால் அந்த பிள்ளை பொய்யனாகுவதற்கு அந்த வார்த்தை தாயுடைய துவா பெற்றோருடைய துவா அல்லாஹ்விடத்திலே திரையில்லாமல் கபூலாக்கப்படக்கூடிய துவாக இருக்கிறது. எனவே நாங்கள் அப்படி செல்லுகின்ற போது நிச்சயமாக அது ஆமீனாக எங்களுடைய பிள்ளை பொய்யனாக மாறிவிடலாம். எனவே நான் உதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று வீட்டில் கண்டிக்கப்படாத, வீட்டில் தண்டிக்கப்படாத குழந்தை ஒரு காலம் பாதையிலே தண்டிக்கப்படும். எனவே கண்ணியமான நேர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, எங்களுடைய குழந்தைகளுக்கு அதிகமாக நேரத்தை கொடுங்கள். ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு மணி நேரமாவது உங்களுடைய குழந்தைகளோடும் விளையாடுங்கள், பேசுங்கள், குழந்தைகளுடைய தேவைகளை கேட்டறியுங்கள். சிறு பிள்ளைகளுடைய வீட்டில் இருந்தால் குழந்தைகளோடு சேர்ந்து நீங்களும் குழந்தைகளை போன்று ஆகிய அந்த பிள்ளைகளோடு விளையாடுங்கள். பிள்ளை படிக்கக்கூடிய வயதில் இருந்தால் அந்த பிள்ளைகளுடைய புக்குகளை எடுத்து, கொப்பிகளை எடுத்து, அந்த பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செஞ்சு கொடுங்கள். நிச்சயமாக அதை எங்களை வாழ்க்கையில நாங்கள் பார்ப்போம். எனவே அன்பானவர்களே, இந்த குழந்தைகளுக்கு நாம் முன்மாதிரியாக திகழ வேண்டும். குழந்தைகளுக்கு நல்லதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போன்று மிக முக்கியமான ஒரு விடயம், முக்கியமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே குழந்தைகளை வளர்க்கின்ற போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், கஃபா பில் மரி இஸ்மன் அய் யுதய்யி மை யகூத். அதாவது நாம் யார் யாருக்கெல்லாம் செலவழிக்கின்றோமோ, எங்களுடைய செலவுக்கு யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் சொல்லிக் கொடுக்கப்படாமல் அவர்களை கெட்ட முறையிலே நாங்கள் ஆக்கிவிட்டால், அவர்களை நாங்கள் வீணாக்கிவிட்டால், அந்த பாவம் ஒன்று போதும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மாட்டிக்கொள்வதற்கு என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது திருமையிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற போது குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து கொள்வோம். எங்களுடைய பிள்ளை வளருகிறது என்று நாங்கள் விட்டுவிடாமல், எங்களை வீட்டிலே ஆடு வளர்க்கிறோம், ஆடு வளர்க்கிறோம், ஏனைவிகளை வளர்ப்பதை போல குழந்தைகளை வளர்த்தெடுப்போம். எதிர்கால குழந்தைகளை நல்லவர்களாக உருவாக்குவோம். சஹாபாக்கள் குழந்தைகளுக்கு நல்லதை பயிற்றுவித்தார்கள், நல்லதை சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று கனியமான தாய்மார்களே, சகோதரிகளே, பெற்றோர்களே, எமது குழந்தைகளுக்கு நல்ல பெயரை நாம் ஆரம்பத்தில் சூட்ட வேண்டும். சாலிஹான பிள்ளை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் முதலாவது சாலிஹான மனைவியை நாம் தெரிவு செய்ய வேண்டும். சாலிஹான மனைவியை தெரிவு செய்யாமல் சாலிஹான குழந்தையை பெற முடியாது. முதல் அஸ்திவாரம் திருமணம் அடித்ததற்கு முன்னாலே நாங்கள் போட வேண்டும். எனவே திருமணம் முடித்ததுக்கு பின்னால் ஒரு குழந்தை கிடக்கிறது. அந்த குழந்தையுடைய ஆரம்பம் சாலிஹான, அந்த குழந்தைக்கு நல்லதொரு பெயரை சூட்ட வேண்டும். வாழ்க்கையிலே பெயர் இருக்கிறதே பெரியதொரு தாக்கத்தை செலுத்தக்கூடியது. ஒரு குழந்தை வைக்கக்கூடிய பெயர் இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மறுமையில் உங்களது பெயர் உங்கள் பெற்றோரின் பெயரோடு இணைத்து அழைக்கப்படும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெயர் என்பது மிகப்பெரிய ஒரு துவா. ஒவ்வொரு நாளும் அந்த பெயரை, யாருக்கு பெயர் வைக்கப்பட்டுச்சோ அந்த நபர் அந்த பெயரை பாவிப்பதை விட புறர் பாவித்துக் கொண்டிருப்பாங்க. உதாரணமாக நாங்கள் ஒருத்தருக்கு ஒரு பெயரை வைக்கிறோம், நாசிர் உதவி செய்யக்கூடியவர் என்று பெயரை வைக்கிறோம், அல்லது ஆக்கில் புத்தி கூர்மை என்று பெயரை வைக்கிறோம். நாசிர் நாசிர் என்று கூப்பிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் அணி உதவி செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடியவன் அவன் பெரிய ஒரு உதவி செய்யக்கூடியவனாக காலப்போக்கில் மாறலாம். அது மாத்திரமல்ல, பிற்காலத்தில் நாங்கள் சில வைக்கக்கூடிய அசிங்கமான பெயர்களால் பிற்காலத்தில் கேலிக்கும் இழிவுக்கும் சில பேர் எங்களுடைய பிள்ளைகள் ஆளாகலாம். அதனால் பெற்றோர் நல்ல பெயரை வைத்துக் கொள்ள வேண்டும். பெயர் வாழ்நாள் முழுவதும் தாக்கம் செலுத்தக்கூடியது. ஒருவரின் செயலுக்கும் அவரது பெயருக்கும் இடையிலே நெருங்கிய துறவு இருக்கிறது. இது ஹதீஸினூடாக எங்களுக்கு உறுதிப்படுத்தலாம். எனவே பிள்ளைக்கு வைக்கக்கூடிய பெயர் நல்ல பெயராக இருக்க வேண்டும். அதனோடு கண்ணியமானவர்களே, இந்த பிள்ளைகளோடு நாம் அதிகமாக கால நேரத்தை கழிக்க வேண்டும். தாய்மார்கள் குழந்தைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கு 2 வருடம் பரிபூர்ணமாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். குழந்தையுடைய மூளையின் வளர்ச்சிக்கு தாய்ப்பால் மிகப்பெரிய தாக்கம் செலுத்துகிறது. அதாவது குழந்தை பெறக்கூடிய அந்த முதல் உணவு தாயுடைய அந்த பால் இருக்குதே, அதனூடாக அந்த குழந்தை மிகப்பெரிய மூளை வளர்ச்சி அடைகிறது. தாய்ப்பால் அல்லாமல் வேறு பால்களை நாங்கள் சிறுபிராயத்திலே கொடுப்போம் என்றால் அந்த பிள்ளையுடைய மூளை வளர்ச்சியிலே குறைபாடு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எமது குழந்தைகளுக்கு குறைந்தது 2 வருடங்கள் பிள்ளைகளுக்கு நாம் பால் கொடுக்க வேண்டும். அது சரி சொல்லித் தருகின்ற மிக முக்கியமான விடயம். அடுத்து எங்களுடைய குழந்தைகள் ஒரு பருவ வயதை அடைந்து விட்டால், அந்த பருவ வயது அடைந்ததுக்கு பின்னால் அந்த குழந்தைகளுக்கு ஆன்மீக துறையில் ஈடுபாடு, தொழுகை, குர்ஆன் திலாவத்து, பிள்ளைகளை படுக்கையை விட்டு பிரித்து வைத்தல் போன்ற விடயங்களை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகளின் உடல் உள அறிவு சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் கரிசனை காட்ட வேண்டும். அதே போன்று குடும்ப உறவுகளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். மூத்தோரை மதிக்கிறது, ஆசிரியர்களை மதிக்கிறது, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறது. எங்களோட தாய் வழி அதே போன்றோ தகப்பன் வழி. இந்த உறவுகள், இந்த உறவுகளுடைய பெருமதி, உறவுகளை பற்றி அறிமுகம், உறவுகளுடைய வீடுகள், இவைகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்க வேண்டும். உறவுகள் என்பது மிக முக்கியமான விடயம். அடுத்தது, எங்களுடைய குழந்தைகள் யாரோடு பழகிறான், யாரோடு இருக்கிறான், எங்களுடைய குழந்தையுடைய நண்பர் யார். ஆண் பிள்ளையா இருந்தா எங்களுடைய குழந்தையுடைய நண்பர் யார், பெண் குழந்தையா இருந்தா என் பெண் குழந்தையுடைய நண்பு யார் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். நட்பு இருக்குதே, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், அர் ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருக்கிறான் என்று சொன்னார். எனவே யாரு நல்லவராக இருக்கிறாரோ அவர்களோடு கூட்டாளியாக நாங்கள் சேர்ந்தா எங்கட பிள்ளையும் நல்லவராக இருக்கும், எங்கட பிள்ளை கெட்ட நண்பனோட சேர்ந்தா எங்கட பிள்ளையும் கெட்டவனாக ஆகிவிடும். எனவே கெட்ட சூழலுடன் வாழவிடக் கூடாது எங்கட குழந்தைகளை. நட்பு என்பது காலங்கள் நிலைமைகள் மாறுகின்ற போது எமக்கு கை கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு உறவு. எனவே நல்ல நண்பர்களை எமது குழந்தைகளுக்கு தெரிவு செய்து கொடுப்பதும், பிள்ளைகளுடைய நண்பர்களை கவனிப்பதும், பிள்ளைகள் எந்த சூழலிலே வாழுகின்றார்கள் என்பதை நாம் அவதானிப்பதும் பெற்றோருடைய பொறுப்பாக இருக்கிறது. எனவே பிள்ளைகளை எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்க வேண்டும். பிள்ளையுடைய சிந்தனைகளில் மாற்ற வருகிறதா, பிள்ளைய உள ரீதியாக மாற்ற வருகிறதா, உடல் ரீதியாக மாற்ற வருகிறதா, இதை பெற்றோர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற போதுதான் எங்களுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை நிச்சயமாக